நம்பிள்ளையை நீ சேவித்து சொல்லுன்னு சொல்ற அளவுக்கு ஏவி பணி கொண்டிருக்கிறார் நஞ்சியரான தான ஆச்சாரியன். இந்த நஞ்சியர் 100 தடவை திருவாய்மொழி காலக்ஷேமம் சாதித்தவரா? 1 தடவை 2 தடவைன்னு 100 தடவை முதலேந்து ஆரம்பித்து கடைசி போஷனம் ஈராக எத்தனை அர்த்தங்களை பிள்ளானிடத்திலும் பராசர பட்டரிடத்திலும் கேட்டிருக்கிறோம். அத்தனையும் நஞ்சியர் 100 சொல்லுவாராம். 100 சாதித்தார்த்தன் ஆச்சாரியங்கிறதுக்காக சதாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கார் தன்னுடைய சிஷ்யரான நம்பிள்ளை. உண்மையா சம்பிரதாயத்திலே சதாபிஷேகம் பண்ணிக்கிற அளவுக்கு பெருமை இருந்தவர் தான் நஞ்சியர் ஒருத்தர் தான். நாம் எல்லாரும் பண்ணிக்கிறோம், வயசு 100 ஆச்சுன்னா சதாபிஷேகம் பண்ணிக்கிறோம். திருவாய்மொழி காலக்ஷேபம் 100 தான் சதாபிஷேகம் பண்றோம். அதுவும் வயசுக்கும் இல்ல, 80 ஆயிடுச்சுன்னா சதாபிஷேகம் விடுறோம். இந்த 80 சதாபிஷேகத்துக்கு எப்படி சம்பந்தம் வந்ததுன்னே தெரியல. 100 ஆச்சுன்னா 100 சதாபிஷேகம் பண்ணிட்டோம், 80 பண்ணிக்க வேண்டியவன் பண்ணிக்கிறான். சட்டத்தை பூர்த்திங்கிறான், சத்தத்தைங்கிறான். சப்ததி ஆயிடுச்சுன்னா சதாபிஷேகம்னு சொல்லிட்டா அது 80 நடக்கணும். நம்ம வயசுல பண்றதே குறைவு. ஏற்கனவே சதாபிஷேகம் திருவாய்மொழியில பண்ணிருக்கணும் படுத்து, அது இல்ல ஏதோ வயசுல பண்ணிக்கிறான். அந்த வயசுலயும் முடியாது, 180 ஆக்கியும் பண்ணிட்டான். இது நமக்கு இருக்கிற குறை. ஆனா பிரமாணமான திருவாய்மொழி அனுபவத்திலேயே 100 தடவை திளைத்தவரான் நஞ்சியர், அதனால தன் ஆச்சாரியனுக்கு சதாபிஷேகமே பண்ணி வைத்திருக்கிறார் நம்பிள்ளைங்கிறது சரித்திரம். நம்பிள்ளையிடத்துல அடியார் ஒருத்தர் ஒரு பாசுரத்துக்கு என்னபடி எப்படி அர்த்தம் சொல்லுவார் நஞ்சியர்னு கேட்டிருக்கார். அவர் எப்படி சொல்லுவார் பார்ப்போங்கிறதுக்காக நம்பிள்ளை அவரிடத்துல திருப்பி கேட்டாராம், எங்க ஆச்சாரியன் ஒரு பாசுரத்தையும் 100 தடவை சொல்லியிருக்கார், நான் 100 தடவையில எந்த அர்த்தம் உமக்கு வேணும்னு சொல்லும், எத்தனாவது உருவினுடைய அர்த்தம் வேணும்னு சொன்னீர்னா அத்தனாந்தரை என்னுடைய ஆச்சாரியன் சொன்னதை சொல்றேன்னு சொன்னார். இந்த சொன்ன ஆச்சாரியனுக்கு 100 பெருமையை சொல்றதா, இல்ல கேட்டிருந்த சிஷ்யன் அது ஒன்னொன்னே தன்னுடைய நெஞ்சகத்துல எழுதி வைத்துக் கொண்டு உமக்கு எந்த உருவினுடைய அர்த்தம் வேணுமோ அதை சொல்லுவோம்னு சொன்னா, நமக்கு நேத்தி சொன்னது இன்னைக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்கிறது, இன்னைக்கு சொல்றது ஞாபகம் நாளைக்கு ஞாபகம் இருக்கிறது இல்ல. சொல்றவனுக்கு 7:30 ஆரம்பிச்சது 8:05 மாறிப்படுறது, 8:05 ஆரம்பிச்சோன்னா 8:30 மாறிப்படுது. நேற்றுக்கு என்ன சொன்னோம், இன்னைக்கு என்ன சொன்னோம், நாளைக்கு என்ன சொன்னோம், இப்படியே குழம்பி பேசுறோம். 100 தடவை திருவாய்மொழி காலக்ஷேபம் பண்ணிருந்தாலும் இந்த ஒரு தடவையும் நஞ்சியர் சாதித்த அர்த்தங்கள் அத்தையும் தன்னுடைய மனத்துல தேக்கி வச்சிருக்காருனா, அது ஸ்வப்பிரயத்தனத்தாலே மட்டுமன்னு, அது ஆச்சாரிய அனுகிரகத்தால மட்டும்தான் ஏற்பட போறதே தவிர ஸ்வப்பிரயத்தனத்தால சாதிக்கணும்னா எத்தனை பேர் அறிவாளிகள்லாம் உலகத்துல இல்ல. எல்லாரும் பிரயத்தனப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருவா. ஒண்ணு இந்த நாள்லயும் ஞானத்துக்கு குறைவில்லை, எத்தனையோ ஞானிகள்லாம் இருக்கா, இருந்தாலும் அது இந்த நம்ம மதத்துறையிலேயே சொல்லல, எத்தனையோ துறைகள்லாம் ஞானிகள்லாம் இருக்கலையா, பெரிய ஞானிகள் இருக்கா, அறிவாளிகள் இருக்கா, சிந்தனையாளர்கள் இருக்கா, விஞ்ஞானிகள்லாம் இருக்கா, அவ்வளவும் அவர்களுக்கு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மேதை அவர்களுக்கு ஏற்படாமல் போக காரணம் அவர்கள் ஆச்சாரியாபிமானத்தால போனது கிடையாது. ஆச்சாரிய கடாட்சத்தால இல்லாமல் ஸ்வப்பிரயத்தனத்தால சம்பாதிக்கணும்னு பார்த்தோம் இல்லையோ, அது அளவுபட்டு தான் கிடக்கும். ஆனா ஆச்சாரிய கடாட்சத்தால பெற்றோம்னா அதுக்கு ஒரு வரையறை ஒரு நாள் கிடையாது. சான்று இவர் தான் நேர நம்பிள்ளை. நஞ்சியர் சாதித்த 100 திருவாய்மொழியும் அப்படியே தன்னுடைய நெஞ்சகத்திலே எழுதி கொண்டு கிடப்பறாம். அது நம்பிள்ளைக்கு இருந்த ஏத்தம். இந்த நம்பிள்ளையனுடைய சிஷ்யர் தான் பின்படகராம் பெருமாள் சீயர். அவருடைய 6000 குரு பரம்பரா பிரபாவத்தை தான் நாமும் கடந்த 20 இந்த கோட்டியில பாத்துட்டு இருக்கோம். அவர் தான் எழுதினது பின்பழகராம் பெருமாள் சீயர். உபதேசரத்னமாலையிலே மணவாளு மாமன்கள் சாதித்தையும் கிளியே சொல்லியிருக்கேன். பின்பழகராம் பெருமாள் சீயர் பெருந்திவத்தினில் 50 உமத்து ஆன அடிமைகள் செய்தார் ஆருக்கு, நம்பிள்ளைக்கு ஆன அடிமைகள் செய் அந்நிலையை. அந்த நிலைனா பின்பழகராம் பெருமாள் சீயருடைய நிலையை ஊனமர எப்பொழுதுமோர்னு தன்னுடைய நெஞ்சத்துக்கு மணவாழ் மாமனிகள் உபதேசம் பண்றாரோ இல்லையா, ஆன அடிமைகள் செய்வரான் பின்பழகராம் பெருமாள் சீயர் நம்பிள்ளைக்கு. இது எப்ப சொல்ல வரார் மணவாழ் மாமனிகள்னா, இதுக்கு கீழ்ப்பாசனம் முக்கியம். அந்த பாட்டோட சேர்த்து இந்த பாசனத்தை பார்த்தா தான் உபதேசரத்தனமாருடைய உண்மை கருத்தானது வெளிவரும். இதுக்கு கீழே ஆச்சாரியன் சிச்சன் ஆறுயிர பேணுமவன் தேசாரன் சிச்சனவன் சீர்வடியை ஆசையுடன் நோக்குமவன் முதல்ல தெரிவித்தார். அடுத்து சொன்னார், இந்த நுண்ணறிவு எல்லாரிடத்திலும் இருக்கு, நானும் உபதேசம் பண்றேன், இந்த அர்த்தத்தை எல்லாரும் கேட்டுனவும் போறான். ஆச்சாரியனுடைய திருமேனியை சிஷ்யன் நோக்க வேண்டும், சிஷ்யனுடைய ஆத்மாவை ஆச்சாரியன் ரட்சித்து கொடுக்க வேண்டும். என்ன இந்த நுண்ணறிவை கேட்டு வைத்தும் எல்லாருக்கும் இந்த ஞானம் இருந்தாலும் ஆர்க்கும் அந்நேர் நிற்கை அரிதாம். ஆனா இந்த வழியில நிற்கிறது மட்டும் ஒத்தரால முடியாது. ஆரோ ஒருத்தர் இருக்கலாமே தவிர ஆச்சாரியனுடைய திருமேனில அவ்வளவு பிரேமத்தோட எவனால இருந்து விட முடியும். இது கீழ்ப்பாசனம். அடுத்த பாசனத்திலே இருக்கு, ஆருக்கு மண் நேர் நிற்கை அருதுன்னு சொன்னா ஆளே இல்லைன்னு நினைச்சிடும் வேண்டாம், அதற்கு ஆள் உண்டுன்னு அடுத்த பாசுரத்துல திருஷ்டாந்தம் சொல்றார். பின்படகராம் பெருமாள் செய்யர் பெருந்திவனத்தில் 90 நம்பிள்ளைக்கு ஆன அடிமைகள் செய்து சாதித்தார்கள். கீழ்ப்பாசுரத்துக்கு எடுத்து காட்டுத்தான் பின்படகராம் பெருமாள் ஜீயர். அந்த ஜீயன் நம்பிள்ளையிடத்திலே அவ்வளவு தூரம் ஆழங்கால் பட்டிருந்தவராம். அவருக்கு திருவாலவட்ட கைங்கரியம் முக்கியமாக பண்ணி கொண்டிருந்தவர். இந்த பின்படகராம் பெருமாள் ஜீயர் ஒரு தடவை என்ன பண்ணார்னா, அவர் திருமேனியிலே நோவு சாத்தி கொண்டிருக்க ஆழியழா பத்து பாசுரத்தை அனுசந்தானம் பண்ண சொல்லி அதனால திருமேனி நோவை சரிப்படுத்தி விட்டாராம். இது பண்ணலாமான்னு அந்த ஊர்ல பெரிய விசாரம். இவருக்கு திருமேனிக்கு நோவு வந்ததுன்னா போய் பரமதநாதன் கைகிரம் பண்ணிருக்கணுமே தவிர, இவர் எப்படி ஆழியழா பத்து பாசுரம் சொல்லி தன்னுடைய மேனியை மறுபடியும் சரிப்படுத்திக்கலாமா? ஆத்மாவனுடைய உஜ்ஜீவனத்தில் நோக்கிருப்பவன் சரீரத்தினுடைய உஜ்ஜீவனத்தை காக்கவே கூடாது. இந்த நாச ரூபத்துக்கு எப்பவும் நாசம் ஏற்படும், ஸ்வரூப நாசம் ஏற்படாமத்தானே இவன் பாத்துக்கணும். என்னமா ஸ்ரீவைட்டவர் பிரபன்னர் ஒருத்தர் மார்பிலே கை வைத்து உறங்க பிராப்தி இருக்கும் அவர் ஆழியழா பத்து, அவர் எத்தத்தையோ பண்ணல, ஆழியழா பத்து பாசுரம் சொல்லி தன் திருமேனியை பாதுகாத்திருக்கார். அது பண்ணலாமான்னு அந்த ஊர்ல விசாரம். உடனே நேர போய் நம்மள இடத்துல ஏதாவது கேட்டுட்டா, நம்ம சிஷியர் இந்த மாதிரி பண்ணிட்டார் சரியா தவறான்னு இது சொல்லணும். கேட்ட உடனே நம்மள சாதித்தாரா, இதுக்கு நேர வியாக்கிய இதுக்கு என்னன்னு சொல்றதுக்கு எனக்கு தெரியாது. எங்களாழ்வான் சகல சாஸ்திரார்த்தங்களையும் உணர்ந்தவர், போய் எதனால பண்ணிருப்பார்னு எங்களாழ்வான் இடத்துல கேளுங்கோன்னாராம். எல்லாரும் எங்களாழ்வான் இடத்துல போனா அவர் சொன்னாராம், என்ன காரணமா இருக்க முடியும், அந்த மாதிரி பண்ணக்கூடியவர் கிடையாது பின்படகராம் பெருமாள் ஜீயர். எதுனால என்ன, ஸ்ரீரங்க வாசத்தின் இனிமை இன்னும் அவர் மனதை விட்டு போகலேன்னு தோன்றது, அதனால பண்ணிருக்கலாம் இப்படின்னு முதல்ல சொல்லிட்டாராம். இந்த கேட்டு நேரம் நம்மள இடத்துல திரும்பி வந்தா சுவாமி இப்படிதான் எங்களாழ்வான் சொன்னார். எங்களாழ்வான் இடத்துல கேட்ட போறாது, நீர் திருநாராயணபுரத்தை அரையறை போய் கேளுங்கள், எதுனால இந்த மாதிரி பண்ணாள்னு அவர் சொல்லுவார்னா நேரம் அங்க போய் சேர்ந்தார். நரேர் சுவாமி சாதித்தாரா, இன்னும் தொடங்கின காரியம் முற்று பெறாமல் இருக்கலாம், அதனால ஒருவேளை இருக்கான்னு ஆசை ஒண்ணுமோ, இது அந்த அரையர் சுவாமி சாதித்தார். திரும்பி வந்துவா நம்ம இடத்துல அதையும் சொன்னான். இவர் அத்தோட முடிக்கல, அம்மங்கி அம்மாள் இடத்திலே போய் எதனால பின்பழகராம் பெருமாஜியர் அப்படி பண்ணார்னு கேளுங்கோன்னு இருக்கார். அம்மங்கி அம்மாள் இடத்துல போனா அவருடனே சாதித்தாரா, எதுக்கு இருக்கலாம் தெரியுமா, நம்பெருமாளுடைய வடிவழகை சேவித்து போருங்கிற எண்ணம் இன்னும் வந்திருக்காது, அதனால ஒருவேளை திருமேனியை பாதுகாத்துட்டாரோ இதுதான் எனக்கு தோணித்திருந்தார். திரும்பி வந்து நம்ம இடத்துல சொன்னாலும் போருமா இன்னும் யார்கிட்டயான்னு போனமான்னா ஒருத்தர் தான் இருக்கார், அம்மங்கி பெரிய முதலியார், அவரிடத்துல போய் எதுக்குன்னு கேளுங்கோள்னு இருக்கார். அங்க போய் கேட்டார், நம்பள்ளியனுடைய காலக்ஷேப கோட்டியில் இருக்கிற ஆசை அது இன்னும் போகாம இருந்திருக்கும், அதனாலதான் பண்ணிட்டு இருப்பாருனர். மறுபடியும் வந்து நம்ம இடத்துல சொன்னா அவர் சாதித்தாராம், இப்ப போய் பின்படகராம் பெருமாஜியர் இடத்திலே கேளுங்கோ, இத்தனை நாள் மத்த எல்லாரிடத்திலயும் கேட்டுடலையோ, இப்ப அவரிடத்திலே கேளுங்கோள்னு சொல்லியிருக்கார் சுவாமி. இதை முதலே சொல்லிருக்க கூடாதா, நாங்க இத்தனை பேர் இடத்துல போய் ஒன்னொன்னு கேள்னு வந்து கடைசியா இப்ப போய் கேளும்னா நம்மள சாதித்தார். இது இத்தனையும் தெரிந்து கொண்டாலே ஒழிய அவர் மனசுல என்ன காரணம் இருக்குன்னு உங்களுக்கு புரியாது, போய் அவரை கேளும்னு சொன்ன. இவாளும் சொல்ல போனான், நீங்க வேற யார்கிட்டயான்னு கேட்டீங்களான்னு அவர் கேட்டான். ஆமா நாலு பேர் இடத்துல போயிட்டு வந்திருக்கோம். அவள்னா என்ன சொன்னாள்னா, ஒருத்தர் சொன்னார் ஸ்ரீரங்கத்திலே வாசத்தில் ஆசையினர், இன்னொருத்தர் சொன்னார் நம்பெருமாள் திருமேனி சேவையில ஆசையினர், இன்னொருத்தர் சொன்னார் இங்க இருக்க தொடங்கின கைக்கறி இன்னும் முற்று பெற்று இருக்காது, அதனாலே கடைசியா ஒருத்தர் நம்பெருமாளுடைய காலக்ஷேப கோட்டினார். சுவாமி இந்த நாளுக்குள்ளே ஏதான் நீர் தேர்ந்தெடுக்க போறீரா, சில கேள்வித்தாள்லாம் கொடுப்பா, மேல தானா கேள்வியை கொடுத்துட்டு கீழே ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது எது இருக்கும்னா மேல இருக்கும் எதுவும் இல்லை அப்படின்னு அஞ்சாவது ஒண்ணு கொடுத்துருப்பான். இந்த மேல இருக்கிற நாளுக்குள்ள எதையும் தேர்ந்தெடுக்கலாம், இல்லைன்னா அஞ்சாவது ஒரு வாய்ப்பு எதுவுமே மேல இருக்கிறது இல்லையு கொடுப்பான். இவர் சொல்லிட்டா நீங்க நாலு சொன்னாலே நாலும் காரணம் இல்லையுட்டா. பின் எது காரணம்னா, திருக்காவேரியிலே நம்முடைய நம்பிள்ளை ஆச்சாரியன் தீர்த்தமாடி தன்னுடைய திருமுக மண்டலத்திலே பரம்பின குருவேர்வையோட வெளியே எழுந்துள்ள காலத்தை சுற்றி சுடன்னவருக்கு திருவாலவட்ட கைங்கரியம் பரிமாறுவோம், அந்த வேர்வை பரம்பின முகத்தின் சேவை நம்மால் காணாமல் இருக்க முடியாது, அதனாலதான் அழியடா சொல்லி இந்த திருமேனியை தரிக்க பண்ணினே தவிர நம்பெருமாள் சேவைக்காகவும்னு நம்பிள்ளையனுடைய காலக்ஷேபத்துக்காகவும்னு ஸ்ரீரங்க வாசத்துக்காகவும்னு நம்பிள்ளையனுடைய திருமேனி சேவைக்காக அந்த திருமேனிக்கு பண்ணுகிற ஆலவட்ட கைங்கரியத்துக்காக இருக்கணும்னு ஆசைப்பட்டேனே தவிர மத்த எதற்காகவும் மன்னன் தவிர்த்து விட்டாராம் பின்படகராம் பெருமாள்ஜியர். இந்த சரித்திரம் எல்லாம் ரொம்ப அழகான ஆறாயிரப்படியில சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இருந்தபடியாலதான் அவருக்கு பெருந்துவத்தில் அன்பதுவத்து நம்பிள்ளைக்கு ஆணவடிமைகள் செய், எத்தனை அடிமைத்தன் நம்பிள்ளைக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாரோ விடாமல் பண்ணவர் தான் பின்படகராம் பெருமாள்ஜியர். நம்பிள்ளையனுடைய திருமேனியிலே அவருக்கு இருந்த நோக்கு இவ்வளவு தூரம் நம்பிள்ளை இடத்தில் வாளுக்கு ஆசை இருக்கு என்ன காரணம்னா, ஸ்ரீவாச அன்புள்ள தானே சாதிக்கிறார். எங்க நம்பிள்ளைக்கு மத்த ஆச்சாரியர்களை காட்டிலும் இருக்கிற வேறுபாடு என்ன, முற்பட துவயத்தையும் கேட்டு இதிகாச புராணங்களையும் அதிகரித்து பரபக்ஷ பிரதிக்ஷேபத்து குடலான சகலார்த்தங்களையும் கிரகித்து பொழுதுபோக்கும் அருளி செயலிலே யாம்படி இருக்கும் நம் பிள்ளையைப் போல்வார். இது பெரியவாச்சான்களுடைய திருவாக்கு. நம்மளுக்கு என்னென்ன தெரியும்னா, துவயம் அறிவர், துவயார்த்தத்தை அத்தனையும் உணர்ந்தவர் சுவாமி. இதிகாச புராணங்கள் தெரியும், வேத வேதாந்த சாஸ்திரார்த்தங்கள் தெரியும், பாஞ்சராத்திர ஆகமாதிகள் தெரியும், ஸ்ரீசூக்தங்கள் பூர்வாச்சாரியர்களுடையது தெரியும், 4000 பாசுரங்கள் தெரியும், இத்தனை தெரிஞ்சு வச்சிருக்கார். துவயத்தை அறிந்தது ரகசியத்திரயம் தெரியுனா ஆத்ம லாபத்துக்காக, இதிகாச புராணங்களை அறிந்தது வேதத்தினுடைய அர்த்தத்தை உண்மையாக எடுத்து உரைப்பதற்காக, சாஸ்திரார்த்தம் கத்தது பரபட்சத்தவர்கள் 6 வாதத்துக்கு வந்தாலும் சமதத்தை ஸ்தாபிப்பதற்காக, இத்தனையும் அறிந்திருந்தாலும் பொழுதுபோக்கும் அருளி செயலிலே அம்படி இருக்கும் நம் பிள்ளைய போல்வார். பொழுதுபோக்கு இவருக்கு இந்த 4000 தானே தவிர இந்த வேத வேதாந்தங்கள்ல ஒரு நாளும் அவர் கண் வைத்தவரே கிடையாது. அதனாலதான் நஞ்சியரை பத்தி இன்னைக்கு என்ன சொல்றாள்னா, நஞ்சியர் வேதாந்தியாக பெரிய சம்ஸ்கிருத வித்பன்னராக இருந்துதான் இங்க வந்திருக்கார். அவர் உடனே புரிஞ்சுட்டாராம், நாம பெரிய சம்ஸ்கிருத வித்வானா இருந்திருக்கோம், ஏற்கனவே அருளாள பெருமாள் பெருமானார் நம் ஆச்சாரியர் பராசர பட்டர், அவர் ஆச்சாரியன் ராமானுஜர், இந்த ராமானுஜருடைய சிஷ்யரான யஜ்யமூர்த்தி, அவர் எவ்வளவு தூரம் பெரிய சம்ஸ்கிருத பண்டிதரா இருந்திருக்கார். இது இருந்ததுனாலேயே மாயாவாதி ஆயிட்டார். ரொம்ப சம்ஸ்கிருதம்ங்கிற பக்கமே போட்டோம்னா அதுக்கப்புறம் பல சிரமங்கள்லாம் அதுல வேற வந்து சேர்ந்துடும். தமிழ் மட்டும் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, சம்ஸ்கிருதம் மட்டும் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் சம்பிரதாயத்துல உபய வேதாந்தம் உபய வேதாந்தம்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த ரெண்டு வேதாந்தம் இருந்தாலே ஒழிய கண்கள் 2 முகத்திலே, ஆனா 2 கண்ணு சேர்ந்து ஒரு வஸ்துவை ஒரு வஸ்துவா காட்டணுமே தவிர, இந்த கதவை கண்ணு 2 சேர்ந்து 2 கதவா காட்ட ஆரம்பிச்சுடுத்துனா அப்புறம் மருத்துவ நடத்துல தான் போகணும். அதே போல சம்ஸ்கிருத வேதாந்தமோ திராவிட வேதாந்தமோ ரெண்டுமே சேர்ந்து பகவத் விஷயம்ங்கிற ஒரு வஸ்துவை ஒன்றாக காட்டணுமே தவிர அதை ரெட்டையாக காட்டுவது ஒரு நாளுமே கூடாது. பகவத் விஷயத்தை ஒன்னா பாக்கணும், சம்ஸ்கிருத வேதம் திராவிட வேதம் ரெண்டையும் கொண்டு. இந்த சம்ஸ்கிருதத்தின் பக்கம் ஒதுங்கினார் யஜ்யமூர்த்தி, மாயாவாதி ஆயிட்டார். நஞ்சியர் சம்ஸ்கிருதத்தின் பக்கம் ஒதுங்கினார், மாயாவாதி ஆனார். இவர்கள் அத்தனை பேரும் பல பேரும் மாயாவாதிகளாக இருக்க காரணம் கேவல சம்ஸ்கிருதத்தின் பக்கம் ஒதுங்கினபடியாலே. இது உணர்ந்தபடியாலதான் நஞ்சியரும் அதே போல அருளாள பெருமாள் பெருமானாரும் தாங்கள் பாடின பிரபந்தங்கள்ல வேணும்னு சம்ஸ்கிருதத்தை தொடவே இல்லை. ஞானசாரம் பிரமேயசாரம் மட்டும்தான் அருளாள பெருமாள் பெருமானார் பண்ணார். இவன் சம்ஸ்கிருதம் இத்தனை தெரிஞ்சு ஒரு பிரபந்தம் பண்ணப்படாதா? ராமானுஜர் திருவடிகளுக்கு ஒரு சம்ஸ்கிருத பிரபந்தத்தை சமர்ப்பிக்க கூடாதா? பண்ணலே. பூரம் அந்த சம்ஸ்கிருதத்தினால நாம பட்ட பாடு. இன்னும் இந்த தமிழோடே நிற்போங்கிறது தான். அருளாள பெருமாள் பெருமானாரும் இருந்திருக்கார், அதே போல நஞ்சியரும் இருந்திருக்கார். என் நம்பிள்ளைக்கு அதே அபிப்பிராயம் தான். நாம இத்தனையும் அறிந்திருந்தாலும் பொழுது போக்குவது அருளி செயலிலே. இதுலதான் நாம செய்ய தமிழ் மாலை இசமாளிகள் ஏற்றி தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோமேனு தேசிகன் சாதித்தாரே. நாம் அறிந்ததத்தனையும் சம்ஸ்கிருத வேதமாக இருந்தாலும் அதனுடைய அர்த்தங்களை சரிவர நாம் புகுந்து கொள்வது இந்த தமிழ் வேதத்தை கொண்டுதான். அந்த தமிழ் வேதத்துக்காகவே நம்பிள்ளையும் தானும் இருந்திருக்கிறார்ங்கிறது சரித்திரம். பின்பழகராம் பெருமாச்சியர் நம்பிள்ளைக்கு ஆன அடிமைகள் பண்ணியிருக்கிறார், அது ஒரு சரித்திரம். மற்றொரு காலத்துல பார்த்தோம்னா பல அழகான விஷயங்கள்லாம் இந்த நம்பிள்ளைய பத்தி சொல்லப்படுது. இவருக்கு தான் முதல்ல உலகாரியன்னே திருநாமம். பிள்ளலோகாச்சாரியருக்கு உலகாரியன்கிற திருநாமம் மேற்கொண்டு ஏற்பட்டது. முதல்ல ஏற்பட்டது நம்பிள்ளைக்கு தான் உலகாரியன்கிற திருநாமம். எப்படி அந்த திருநாமத்தை பெற்றார்னா, துன்னுபுகழ் தண்டாடை தோழப்பர் என்ன சாதித்தார் தானு, என்ன உலகாரியனோ என்றுரைக்க துன்னுபுகழ் தண்டாடை தோழப்பர், அபார பிரபாவசாலியான கந்தாட தோழப்பர். யார் அவர்னா, முதலியாண்டானுடைய குமாரருக்கு குமாரர், முதலியாண்டானுடைய திருப்பேரனாரான கந்தாடை தோழப்பர். அவருக்கு நம்பிள்ளைக்கு இருந்த சிஷ்ய சமிருத்தியை கண்டு அசூயை போராமே பிடிக்கலையா? பிடிக்காதபடியாலே அவரை நிறைய விஷவு பாடி கொண்டிருந்தார். ஒரு நாள் பகவானுக்கு திருமுன்பையே கோட்டி நடந்துருக்கிற காலத்திலேயே அவரை விஷவு தான் பாடியிருக்கார் இந்த கந்தாட தோழப்பர். அவருக்கு என்ன சமாதானம் சொல்றதுங்கிறதெல்லாம் புரியாமல் சத்த குணத்தோட இருக்கிறவரானபடியாலே நம்பிள் அதிவேகமா தன்னுடைய திருமாளிகையை நோக்கி போயிட்டான். அவரிடத்துல எந்த பதிலுமே தான் பேசவில்லை. போன பிற்பாடு இப்படி போய் ஒருத்தர் இடத்துல அபச்சாரம் போட்டுட்டமே என்ன இவர் நினைக்கல. ஆனா நம்மள என்ன நினைச்சுக்கிறாருன்னா, முதலியாண்டானுடைய வம்சத்துல வந்தவர்களிடத்திலே அவர் நம்மள வெய்யற போல நாம நடந்துட்டோம் போல இருக்கு என்ன தன்னைத்தானே நொந்து கொண்டு தன் திருமாளிகளையே இருந்த காலம். இந்த காலத்திலே இந்த கந்தாட தோழப்பனுடைய தர்மபத்னியார் பார்த்து அவளுக்கு நம்பிள்ளையனுடைய பிரபாவம் தெரியும். இவரே பகவான் வந்து அவதரித்தவன்கிறது திருவங்கியாழ்வாருடைய அபராவதார நம்பிள்ளைன்னு நன்னா தெரிஞ்சு வச்சிருக்கா அவள். இவன் நம்ம பர்த்தாவை இப்படி அவருடைய திருவடிகள்ல பட்டுட்டாரே, இதனால நம்பிள்ளைக்கு எந்த சிரமமும் இல்லை, இவன் தான் பாடுபட போகிறான். தான் பிள்ளலோகாச்சாரி சாதித்தார், குற்றம் செய்தவர் பக்கல் பொறையும் கிருபையும் உகப்பும் சிரிப்பும் உபகார ஸ்மிருதியும் நடையாட வேணும்னு சாதிச்சிருக்கார். குற்றம் ஒத்தம் பண்ணா முதல்ல அவனிடத்துல பொறை பொறுத்துடணும். அடுத்து கிருபை வேணும்னார். எதுனால கிருபை வேணும் தெரியுமா? முதல்ல பொறுத்துக்கொள், உன் ஆத்மாவுக்கு சொரூபம் பொறுமை, முதல்ல நீ அதை பொறுத்துக்கோனுடா. அடுத்து குற்றம்ன்னா எதனால கிருபை வேணும் தெரியுமா? இவனிடத்திலே அவன் கிருபையை காட்டணுமா? எதுனாலன்னு, நாம் ஒரு பாகவதன், இந்த பாகவதனத்தை அவன் அபச்சாரப்பட்டுட்டான், இத அடியே அபச்சாரமா நினைச்சு காட்டாலாம், இவங்க கண்ணன் திருவுள்ளத்தில் இது அபச்சாரமா பட்டுடத்தான் போறது. பட்ட உடனே நக்ஷமாமி நக்ஷமாமி க்ஷிபாமி, இவனை எவ்வளவு துர்சாகரமான சமுத்திரத்துல தள்ளணுமோ தள்ளத்தான் போறான் கண்ணன். இவன் அவனால தள்ளிவிட்டு பட போகிறானே என்ன, இவனிடத்துல கிருபையை காட்ட ஆரம்பிக்கணுமா? ஒரு பாகவதத்தினோட அபச்சாரப்பட்டு விட்டால் அதனுடைய கிரௌரியம் தோத்தனமோ இல்லையோ, அதனாலதான் கிருபைன்னு தெரிவித்தார். அடுத்து உகப்பும் சிரிப்பும், உகப்பு ஏற்படனே சிரிப்புன்னா ரெண்டு ஏகார்த்தம் ஒரே அர்த்தத்தை போல இருக்கும். ஆனா சிரிப்புங்கிறது வாய் விட்டு வெளியில சிரிக்கிறது, உகப்புங்கிறது மனதுக்குள்ள உகக்கிறது. ரெண்டுமே ஆனந்தம் தான், இது ரெண்டு பண்ணுவோம். சில சமயம் மனசு துக்கமா இருக்கும், ஆனா வெளியில யாருக்காவான்னு சிரிச்சு வச்சாகணும், சிரிப்போம். சில சமயம் மனது ஆனந்தமா இருக்கும், ஆனா வெளியில சிரிப்ப காட்டிக்க கூடாதுன்னு காட்டிக்காது இருந்துருவோம். சாமி சாதிக்கிற ரெண்டுமே இருக்கணும், உகப்பும் வேணும் சிரிப்பு வேணும். எதனால உகந்து சிரிக்கணும் தெரியுமா? இவன் என்னமோ என்ன விஷயத்தான் நினைச்சிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன தெரியலன்னா, இவன் எவ்வளவு வச்சாலும் இந்த ஆத்மா பேர்ல அந்த குற்றங்களை ஏத்த முடியாதுன்னு புரிஞ்சுக்கலே. அதோட மட்டுமில்ல, இவன் வெய்யாமலே இருந்தாலும் இந்த தேகத்துக்கு குற்றம் அற்றதா பண்ண முடியாதுன்னு இவன் தெரிஞ்சுக்கல. ரெண்டுமே தெரியாத அறிவிலியானா இருந்துட்டான். இவன் எத்தனை குற்றங்களை என் தலையில ஏத்தினாலும் அது இதுலதான் ஏறுமே தவிர ஆத்மா பேர்ல ஏறாதுன்னு புரிஞ்சுக்கல. இவன் பேசாமையே இருந்தாலும் இந்த தேகத்தில் இருக்கிற குற்றத்தை கழிக்க அவனால முடியுமா? இது தெரியலையேன்னு, ஐயோ இவ்வளவு புத்தியா இருக்கானேன்னு உகப்பும் சிரிப்பும் அவனிடத்துல வேணுமா? ஆக குற்றம் செய்தவள் பக்கள் பொறையும் கிருபையும் உகப்பும் சிரிப்பும் உபகார ஸ்மிருதியும் வேணும். கடைசியா அவன் நல்ல என்ன மகோபகாரம் நமக்கு பண்ணிருக்கான், பெரிய உதவி புரிந்திருக்கான்னு நினைக்கணுமா? கீழே பட்டருடைய சரித்திரத்தை சொல்லியிருக்கேன், பகவத் கல்யாண குண அனுசந்தானத்தை பண்ணணும், ஸ்வதோஷத்தை சொல்லிக்கணும். இதை நாம பண்ண முடியலன்னா இன்னொத்த பண்ணி கொடுத்தான்னா பெரிய ஒத்தாசை பண்ணிருக்கான்னு ஒத்துக்கணுமா? அதனாலதான் இங்க உபகார ஸ்மிருதியும் நடக்க வேணும். அதே அபிப்பிராயம் தான் இங்க நம்மள இடத்துல இருக்கிறது. இந்த கந்தாடத்தோழப்பர் அபச்சாரம் போட்டார்னா, ஐயோ இவர் பாட்டு வசவனன்னு வச்சுட்டு போயிட்டார், இந்த ஆத்மாவு பேர்ல அது தட்ட போறது இல்லையே, அது அறியாம பண்ணிருக்கார். முதலியாண்டான் வம்சியரிடத்துல போய் இப்படி ஒரு அபச்சாரத்தை நாம போட்டுட்டோமே, அவரிடத்துல போய் கால்கள்ல விழுந்து அபராத க்ஷாமணத்தை பிரார்த்தித்துப்போம் என்ன, தம் வீட்டிலேந்து கிளம்பி முக்காடிட்டு கொண்டு இந்த சுவாமி கந்தாட தோழப்பருடைய திருமாளிகை வாசல்ல வந்து உட்கார்ந்துருக்கார். அதுக்குள்ள கந்தாட தோழப்பருடைய பத்னி என்ன பண்ணாலும் இவரிடத்துல மெதுவா எடுத்துரைத்து, சுவாமின்னு இந்த துர்ச்செயலை நீர் பண்ணிருக்கிறது கூடாது, ஒரு பாகவதோத்தவரிடத்துல அபச்சாரப்பட்டிருக்கலாமா? உமக்கு பெருமை இருக்கிறதாவே இருக்கட்டும், அவர் பெருமை அவருக்கு, உம பெருமை உமக்கு, நீர் இதற்காக அவரிடத்துல போய் அபச்சாரப்படணும், போய் கொஞ்சம் போய் அபராத க்ஷாமணம் பண்ணி வந்துடும், என்ன இந்த தர்மபத்தினி எடுத்து சொல்ல, நாம தான் போய் பார்ப்போம் என்னமோ சொல்ற, சொல்றதுக்காகவான போவோம்னு தம் வீட்டு வாசல்ல வந்திருக்கார் கந்தாடை தோழப்பர். இவர் முக்காடு திருமாளிகை வாசல்லையே உட்கார்ந்துருக்கார். பார்த்தவர் கேட்டாரா, நம்ம இடத்திலே ஒருவேளை எதிர்மறையாக பழி வாங்குவதற்காக வீட்டு வாசலுக்கு வந்தீரோ? கேட்டிருக்கார் கண்டாத தோழப்பார் அவரை பார்த்து. சில பேர் எவ்வளவு மனசை மாத்திக்கணும் மாத்திக்கணும் நினைத்தாலும் போற வழியே அந்த மனசு பிடிச்சு இழுத்துன்னு போகும், அதை மாத்திக்கிறது அவ்வளவு சுலபத்துல வந்துடாது. உடனே கர்ம வாசனை, நான் எதையும் பண்ணலே, ஏற்கனவே பாப புண்ணியங்கள்லாம் இருக்க, அது தூண்டுதனால இது நடந்தது, இது நானா பண்ணதில்லைன்னு ரொம்ப சுலபமா தள்ளி விட்டுடுவான். தானா பண்ணதில்லைன்னு சொல்ல முடியுமா? இவனுக்கு கர்ம வாசனைங்கிறது இருந்தாலும் இவன் எப்படி சாஸ்திரத்தை உணர்ந்து தன் ஞானத்தை பிரயோகப்படுத்தி நடத்துகிறானோ அதன்படிதான் மேலும் மேலும் அது சேரப்போறதே தவிர கணக்கிலே. அதுக்குன்னு கர்ம வாசனையால எல்லாமே நடக்கிறது, நாம் பண்றதுக்கு ஒண்ணுமில்லை. இவரை வையக்கூடாதுன்னு நான் நினைச்சிருந்தேன், என்ன பண்ணு, பார்த்தா வைய தோன்றது அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அது நாம தான் நம்ம அடக்கிக்கணுமே தவிர, இந்திரியங்களை நாம் கட்டுப்படுத்தாமல் போனால் அது மறுபடியும் மறுபடியும் கர்மாவை சம்பாதித்து தான் கொடுக்கும். அதனால இவருக்கு பழைய வாசனை விட முடியல. இவரை பார்த்த உடனே மறுபடியும் வையணும்னு தோத்தார். நீர் என்ன பழி வாங்குறதுக்காக வந்து வாசல் இருக்கிறான்னு கேட்டுட்டார். அப்பொழுதும் தன் திருவுள்ளம், கன்றி போகாதவரா நம்பிள்ளை, இவர் மேல மேல அபச்சாரப்படுறாப்படியே பேசிட்டு, அவர் மறுபடியும் மறுபடியும் அபராத க்ஷாமணத்துக்கே பேசிட்டு அவர் பிரார்த்தித்தாரா, அடியன் போய் தேவரீரை பழி வாங்க ஆள் யாரு? அடியனுக்கு அந்த யோக்கியத்தை உண்டா? நான் அரோரு தண்ணியனாக பிறந்திருக்கார், நீர் முதலியாண்டானுடைய திருமேனி சம்பந்தத்தோட பிறந்திருக்கார், யோ உம்ம திருவுள்ளம் கன்றி போகும்படி இப்படி அபராதம் பண்ணிடுமே, உம்மிடத்துல திருவடியில விழுந்து க்ஷாமணம் பண்ணி கொண்டு போவோம் என்பதற்கு தான் திருவாளி வாசல்லே கிடக்கிறோம்னு சொல்ல அவரை வாரி எடுத்து கொண்டாராம். இப்படியும் ஒரு பாவசுத்தி ஒருத்தர் இடத்துல இருக்க முடியுமா? இது என்ன ஆத்மகுணம்னு கொண்டாடி இவ்வளவு காலம் நீர் காலக்ஷேபம் சாதிக்கிற 40 பேருக்குத்தான் நீர் ஆச்சாரியன் என்று நினைத்திருந்தோம், இப்போது சொல்லுகிறோம் நீர் உலகத்துக்கே ஆச்சாரியன், லோகாச்சாரியன் என்கிற பெயர். அப்பதான் சாத்தினார் துன்புகள் கந்தாடை தோழப்பர் என்ன உலகாரியனோ என்று உரைக்க, இவன் என்ன உலகாரியன், இது நமக்கு மட்டும் ஆரியன் என்ன, இவன் 40 நிமிடம் 400 பேருக்கு ஆரியன் என்ன, இவன் 4,40,000,40,000 உலகத்துக்கே இவன் தான் உலகாரியன் லோகாச்சாரியன் நம்மளைய பார்த்து தெரிவிக்க, அன்னிலிருந்துதான் நம்மளுக்கு அந்த திருநாமமே நின்னதுன்னு சாதிக்கிறார் மணவாள மாமனிகள். இது எதுக்கு செல்லவரார்னா, இது இத்தனையுமே பூர்வ பீடிகை. உபதேசத்திரமானே லோகாச்சாரியனான சீவஜன பூரனை பத்தி பேசறதுக்கு தான் இந்த பிரபந்தத்தையே பாட ஆரம்பிச்சார் மணவாள மாமனிகள். பின்ன முன்னாடி இருக்கிறதெல்லாம் எதுக்கு சொன்னார்னா, இந்த சர்வதன்மான் பரித்தேஜ்யக்காக ஒரு 18 அத்தியாயத்தை தள்ளினானே கண்ணன், அதே போலத்தான் இங்கே அவன் சொல்ல வந்தது ஒரே ஸ்லோகம், சர்வதன்மான் பரித்தேஜ்ய மாமேகம் சரணம் ரஜா. அத சொல்லுட்டா நேர சொல்லுட்டா ஒத்திருக்கும் புரியாதுங்கிறதுக்காக கீழே ஆரம்பித்து கர்ம ஞானம் பக்தி பிரபத்தி ஆதி இது எத்தனையும் சொல்லிட்டு போய் கடைசியா எல்லாத்தையும் விட்டுடுன்னு சொன்னான் இல்லையோ, அதே போலத்தான் மணவாளம் அவர்களும் சொல்ல வந்தது ஆறு வதன பூடனத்தின் ஆள் பொருள் எல்லாம் அறிவார் அந்த ஸ்லோகத்தை தான். அதே போல அந்த ஸ்லோகத்துக்கு பூர்வ பீடிக்கையாக அமைத்ததுதான் இது இத்தனையுமே. பிள்ளை உலகாரி என்கிற பேரை மேல சொல்ல போறாரு இல்லையா, இந்த உலகாரி என்கிற பேர் நம்மளுக்கு ஏற்கனவே உண்டு என்ன, இந்த பேரை முதல்ல தொட்டுகிறார் சுவாமி. அந்த பேர் எப்படி ஏற்பட்டதுன்னு சொல்ல போக, அங்கிருந்து அந்த பெயர் ஆறாருக்கு பிறந்ததுன்னு சொல்லி, புலலோகாச்சாரியருக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லி, அவர் அனுகிரகித்த சீவதன பூணம்னு சொல்லி தான் சொல்ல வந்த அர்த்தத்துக்காகவே கொண்டு வந்திருக்கிறார் சுவாமி. அதுக்காக கீழே கட்டின படிக்கட்டு தான் இது இத்தனையும். துண்ணு புகழ் கந்தாடை தோழப்பர் என்ன உலகாரியனோ நீர்தான் உலகாரியன் என்று இவருக்கு நீங்காத பெயரையும் கொடுத்தாருங்கிறது சம்பிரதாயம்.